நமது சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இயங்கி விட்டுருக்கிற சமுதாய வானொலியில் பேராசிரியர் மற்றும் தலைவர் எண்ணெய் வித்து துறை அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம விவசாயிகள் சார்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா குறிப்பாக எண்ணெய் வித்து பயிர்களுடைய சாகுபடி ரொம்ப குறைஞ்சிட்டு வருது, அதே மாதிரி பயிர் வகைப்பயிர்களுடைய சாகுபடியும் குறைஞ்சிட்டு வருது. இதை அதிகப்படுத்தணும், அதனால் என்னென்ன லாபம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது குறித்து நம்ம பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள்ட்ட ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நேரெல்லாம் இதை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா,
என்னுடைய பெயர் கணேசமூர்த்தி, பேராசிரியர் மற்றும் தலைவர், எண்ணெய் வித்து துறையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறேன்.
சந்தோஷம் ஐயா. இப்போ நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தில் எண்ணெய் வித்துக்களுக்காகவே ஒரு துறை இருக்குங்களா?
எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடலை, எள், சூரியகாந்தி மற்றும் பல்வேறு எண்ணெய் வித்து பயிர்களை பற்றி ஆராய்ச்சி இந்த நிலையத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அற்புதமான ஒரு துறைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எண்ணெய் வித்து பயிர்களுடைய உற்பத்தி பொதுவாக பேப்பரை பார்த்தோம்னா காலையில் நிறைய வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணுறோம், அதனால தான் இந்த எண்ணெய் வித்து பயிர்களுடைய இதை வந்து நம்ம சாகுபடி அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நம்ம தகவல்களை பார்க்குறோம். அப்போ நம்ம பல்கலைக்கழகத்தில் இந்த எண்ணெய் வித்து பயிர்களுடைய சாகுபடிக்காகவே ஒரு ஆராய்ச்சி நடக்குது, அதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு துறை இருக்குது அப்படிங்கிறத விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து பேராசிரியர் மற்றும் தலைவராக இருக்கிறீங்க. இதில் வந்து குறிப்பாக எந்த மாதிரி பயிர், எண்ணெய் வித்து பயிர் வந்து நம்ம மாநிலத்தில் அதிகமாக சாகுபடி செய்யப்படுது, அதை கொஞ்சம் நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் சுமார் 600,000 ஹெக்டேரில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதிலிருந்து ஒரு 10,00,000 டன்கள் மகசூலாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு தேவை வந்து 20,00,000 டன்கள் தேவைப்படுது. ஏன்னா கடந்த காலத்தை அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது நமது உணவு பழக்க வழக்கத்தில் ஏகப்பட்ட மாறுதல்கள். இந்த மாறுதலுக்கு காரணம் அதிகமாக எண்ணெய், சமையல் எண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆக நமக்கு அதிகப்படியான எண்ணெய் வித்துக்கள் மகசூலாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். அப்படி பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக சாகுபடி பண்ணுறதில் நிலக்கடலை தான் முதல் இடத்தில் வகிக்கிறது. இது கிட்டத்தட்ட 90% எண்ணெய் வித்து பயிர்களில் நிலக்கடலை தான் அதிகமாக பயிர் செய்து கொண்டிருக்கிறாங்க.
மொத்த எண்ணெய் வித்து பயிர்கள் பரப்பிலே 90% நிலக்கடலை சாகுபடி செய்யப்படுது.
ஆமாம், அதற்கு பிறகு தான் எள், அதற்கு பிறகு சூரியகாந்தி, ஆமணக்கு, இதை போன்ற எண்ணெய் வித்து பயிர்கள் இடம்பெயர்கிறது.
இப்போ இந்த ரொம்ப ஒரு நல்ல தகவலை கொடுத்தீங்க. அதாவது 100 ஏக்கர் சாகுபடி எண்ணெய் வித்து பயிர்கள்னால் 90 ஏக்கர் வந்து நிலக்கடலை சாகுபடி செய்து விட்டோம். இப்போ இந்த கடந்த ஆண்டுகளில் ஒரு 4-5 வருஷத்தில் இந்த பரப்பில் ஏதாவது குறைவு ஏற்பட்டிருக்கா இல்லை அதிகமாகிட்டு இருக்கா, அதில் ஏதாவது தகவல்கள் இருக்கா?
பரப்புகளை பொறுத்தவரையிலையும் கிட்டத்தட்ட 25% எண்ணெய் வித்து சாகுபடியில் குறைஞ்சிருக்கு, குறிப்பாக நிலக்கடலையில் குறைஞ்சிருக்கு.
அது என்ன முக்கிய காரணமாக நீங்கள் கருதுறீங்க ஆராய்ச்சியாளருங்கிற முறையில்?
இப்போ பார்த்தீங்கன்னா அதிக லாபம் தரக்கூடிய பணப்பயிர்களை உழவர்கள் அதிகமாக விரும்பி சாகுபடி பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ பருத்தி அதிகமான இடங்களிலேயும், மக்காச்சோளம், கரும்பு, தென்னை, இவைகள் அனைத்துமே
நல்ல
கணிசமான பரப்பை வந்து எடுத்துக்கிட்டுச்சு எண்ணெய் வித்து பயிர்.
இப்போ இதில் மற்ற பயிர்களை ஒப்பிடும் பொழுது நம்ம விவசாயிகள் நிலக்கடலை என்னோடனே எதுக்கு திங்க் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இந்த மானாவாரிக்கு ரொம்ப உகந்த பயிர்னு நினைப்பாங்க. மற்ற பணப்பயிர்களெல்லாம் அந்த மானாவாரியில் சாகுபடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போது இந்த மானாவாரி நிலங்களில் ஏகப்பட்ட பரப்பு நம்மள்ட்ட வந்து பயன்படாமல் இருக்குது. அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த நிலக்கடலையை கொண்டு போகலாம் இல்லையா? அதுக்குள்ளே தொழில்நுட்பங்களை நாணயமாக நீங்கள் ஆராய்ச்சி மூலமாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நிலக்கடலையை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கு கூட 63% மானாவாரியில் தான் சாகுபடி பண்ணுறாங்க. மானாவாரியில் அதிக லாபம் கொடுக்கக்கூடிய, உழவர்களுக்கு ஓரளவு பண வசதியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் இந்த நிலக்கடலை. இதில் சந்தை வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா நிலக்கடலைக்குன்னு ஒரு தனியான சந்தை இருக்கிறது. அதனுடைய விலை வந்து எந்த காலத்திலையும் குறைந்ததாக வரலாறு கிடையாது, அது என்றைக்குமே அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. காரணம் எண்ணெயினுடைய தேவையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது.
இப்போ இந்த நிலக்கடலை சாகுபடி, அதாவது விவசாயிகள் வந்து பணப்பயிர்களுக்கு போகிறாங்க, அது வந்து பாசன பகுதிகளில் போகிறாங்க. இந்த மானாவாரி பகுதிகளில் நம்ம விரும்பி போகக்கூடிய பயிர், நல்ல லாபம் தரக்கூடிய பயிர் மற்ற பயிர்களை காட்டிலும் நிலக்கடலை. அந்த நிலக்கடலையில் நல்ல மகசூல், மானாவாரி பகுதிகளில் நல்ல மகசூல் தர்றதுக்கு என்னென்ன காரணிகள், அதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா?
மானாவாரி நிலக்கடலை சாகுபடியை பொறுத்தமட்டில் ரகங்கள் ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறது. அதை பற்றி ஆராய்ச்சி தான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் எண்ணெய் வித்து துறை மட்டுமின்றி விருதாச்சலம் ஆராய்ச்சி நிலையம், திண்டிவனம் ஆராய்ச்சி நிலையம், பவானிசாகர் ஆராய்ச்சி நிலையம், ஆழியார் ஆராய்ச்சி நிலையம் ஆகிய ஆராய்ச்சி நிலையங்களிலே முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது.
அப்போ கோயம்புத்தூர் தலைமை ஆராய்ச்சி நிலையமாகவும் இந்த இதர நாலு நிலையங்கள் வந்து உங்கள் எண்ணெய் வித்து துறையுடைய ஆராய்ச்சி நிலையங்களாகவும் கருதிக்கலாம் இல்லையா?
ஆமாம்,
விவசாயிகள் அதை தெரிஞ்சுக்கலாம். சரி சரி.
வரலாற்று நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டோமானால் திண்டிவனத்தில் தான் முதன் முதலில் எண்ணெய் வித்து ஆராய்ச்சி நிலையம் ஏற்படுத்தப்பட்டது.
கோயம்புத்தூர் முன்னாடி அங்கே தான் ஆரம்பிச்சு.
ஆமாம், ஆமாம். அங்கிருந்து டிஎம்பி 1, 2 இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
டிஎம்பிங்கிறது என்ன?
திண்டிவனத்தினுடைய சுருக்கம் டிஎம்பி. கிட்டத்தட்ட 13 ரகங்கள் நிலக்கடலையில் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த 13 ரகங்களுமே மானாவாரிக்கு ஏற்ற ரகங்கள். சமீபத்தில் வெளியிடப்பட்ட டிஎம்பி 13 அந்த குங்கும கடலைன்னு சொல்லுவாங்க, அதனுடைய
கலர்
அந்த மாதிரி இருக்கும். அதே போல கொத்து ரகங்களை பொறுத்தவரையில் விருதாச்சலம் ஆராய்ச்சி நிலையத்தில் வெளியிடப்பட்ட VRI 2, VRI 6 இந்த 2 ரகங்களும் அதிக மகசூலை தரக்கூடிய. நமது கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் எண்ணெய் வித்து துறையிலிருந்து வெளியிடப்பட்ட கோ 4 என்கின்ற ஒரு ரகம் வந்து கொத்து ரகத்தைச் சேர்ந்தது. ஆழியாரிலிருந்து வெளியிடப்பட்ட ALR 3 கொத்து ரகத்தைச் சேர்ந்தது. இவை அனைத்துமே 100 to 105 நாட்கள் வயதுடையது. கிட்டத்தட்ட மானாவாரியில 1800 to 2000 கிலோ வரையிலும் மகசூல் எடுக்கக்கூடிய உயர் விளைச்சல்
ஒரு ஹெக்டேர் 2.5 ஏக்கர். இப்போ இதில் வந்து குத்து ரகம், படர் ரகம் எல்லாமே குத்து ரகம் தான்.
நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது குத்து ரகம் அப்படின்னு நிலக்கடலையில் நம்ம சாதாரணமாக சாகுபடி பண்ணுறது. இது அன்றி அடர் குத்துரகங்கள்,
அடர் குத்துரகம்
அல்லது படர் குத்துரகங்கள் என்று இன்னொரு வகை இருக்கிறது. இதை நாமக்கல் ஏரியாவில் திருச்செங்கோடு, நாமக்கல், சேலம் போன்ற பகுதிகளில்
முழுக்க முழுக்க மானாவாரி
மானாவாரியாக பயிர் செய்வார்கள். இந்த மே மாதத்திலேயே ஒரு மழை கிடைச்சோன்னே விதைப்பு ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காகவே பிரத்யோகமாக VRI 7 என்கின்ற ரகத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் வெளியிட்டோம். கோ 6 என்கின்ற ஒரு புதிய ரகத்தை எண்ணெய் வித்து துறை கோயம்புத்தூரிலிருந்து சென்ற ஆண்டு நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இது 125 to 130 நாட்கள் வயதுடையது. இதனுடைய மகசூலம் கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டேருக்கு 2 டன்கள் அளவுக்கு இதனுடைய மகசூல்,
8 குவிண்டால் ஏக்கருக்கு,
ஏக்கருக்கு
8 குவிண்டால் நல்ல மகசூல். இப்போ எண்ணெய் வித்து பயிர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மகசூல் சொன்னீங்க, அதில் வந்து எண்ணெய் வித்து அளவில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? 40%, 50%, அதில் ஏதாவது ஆராய்ச்சி முடிவுகள் இருக்கா? இந்த ரகம் வந்து அதிக எண்ணெய் சத்து கொண்டது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா இன்றைக்கி மக்களெல்லாம் விரும்புகிறது இடம் குறைஞ்சி போச்சு. அப்போ 10 ஏக்கர் இல்லை, 3 ஏக்கர் தான் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போ நிறைய ஏரியா பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அது இதுன்னு போயிடுது. இப்போ அதுக்கு இருக்கக்கூடிய குறைஞ்ச இடத்துல நாளைக்கு நமக்கு மார்க்கெட்டிங் வந்து கண்டென்ட்டை வச்சு கொடுப்பாங்களா? இப்போ இல்லை, எண்ணெய் வித்து எண்ணெயுடைய சத்து அளவை வச்சு கொடுக்கல. இன்னும் ஒரு சில பயிர்களுக்கு இருக்குது. இப்போ கரும்பு எடுத்துட்டோம்னா அந்த கரும்புனுடைய அளவு சர்க்கரை சத்து அளவு வச்சு கொடுக்குறோம். பின்னாடி எண்ணெய் சத்து அளவு அதிகமாக உள்ள ரகங்களுக்கு 1 குவிண்டாலுக்கு இவ்வளவுன்னு கூட வரலாம். அந்த மாதிரி ஏதாவது ஆராய்ச்சி முடிவுகள்லேருந்து உங்கள்கிட்ட ஏதாவது ரகங்கள் இருக்கா, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
குத்து ரகங்களை பொறுத்த வரையிலும் சரி, அல்லது அடர்குத்து ரகங்களை பொறுத்தவரையிலும் சரி, அதிக எண்ணெய் சத்து உள்ள ரகங்களாகத்தான் நாங்கள் வெளியிடுவோம்.
பொதுவாகவே
கிட்டத்தட்ட 50% to 51% எண்ணெய் சத்து இருப்பதாகத்தான் நாங்கள் கண்டறிந்த ரகங்கள் இருக்கின்றன. ஆனால் சமீபத்திய சந்தை நிலவரப்படி இந்த டேபிள் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மிட்டாய்கள் தயாரிப்பதற்கு குறைந்த எண்ணெய் சத்து உடைய நிலக்கடலை பருப்புகளுக்கு அதிக விலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த ஆராய்ச்சியும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது எண்ணெய் சத்து 45%க்கும் குறைவாக, அதே சமயத்தில் பருப்புகள் நல்ல திரட்சியுடைய பெரிய பருப்புகளை கொண்ட ரகங்களாக கண்டறிவதற்கான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆக எண்ணெய் சத்து அதிகம் உள்ள ரகங்கள் நாங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம். இனி வரும் ரகங்களும் எண்ணெய் சத்து அதிக 52% அதிகமாக உள்ள ரகங்களாக நாங்கள் வெளியிட தயாராக இருக்கிறோம்.
அப்போ கன்சூமர் ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். அதாவது இப்போ எண்ணெய் சத்து அதிகமாக, நீங்கள் எண்ணெய் தேவை இருக்குது, எண்ணெய் சத்து அதிகமான ரகங்களையும் நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்க, இனவருத்தி பண்ணுறீங்க.
ஆமாம்.
அதே சமயம் ஒரு கடலை மிட்டாய் செய்யணும், இல்லை டேபிள் பர்பஸ் நீங்கள் சொன்ன மாதிரி உணவுக்காக. இன்னும் கூட நம்ம இந்த விமானங்களில் போகும்பொழுது சின்ன ஒரு பாக்கெட்டை கொடுக்குறாங்க, அந்த கடலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடலையில் ரெண்டு கடலை சேர்ந்த மாதிரி இருக்குது. எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு. அந்த மாதிரி சில பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி தேவைகளுக்கு கூட நீங்கள் பண்ணுறீங்க. ஏன்னா தேவைகளை பண்ணுற மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ பொதுவாக இந்த மானாவாரி பகுதிகளில் தண்ணி கிடையாது, மண்ணும் வந்து வளம் கம்மியாக இருக்கும். இதுக்கு இந்த நிலக்கடலை எந்த ரகமாக இருந்தாலும் அதுக்கு என்ன நம்ம பயிற்சத்துக்கள் கொடுக்கணும், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இந்த மானாவாரியை பொறுத்தவரையில் அந்த பயிர் இன்றைக்கி பராமரிப்பு ரொம்ப முக்கியம். அதில் 1 சதுர மீட்டருக்கு 33 செடிகள் வரக்கூடிய அளவுக்கு நம்ம விதையினுடைய அளவை நம்ம நிர்ணயிக்க வேண்டும். ஒரு நடுத்தரமான பருப்பாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு 45 கிலோ விதைப்பருப்புகளை நம்ம பயன்படுத்தணும். ஒருவேளை இப்போ 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பருப்பு பெருசாக இருக்கும். 4 அப்படிங்கிற வெரைட்டியை பார்த்திங்கன்னா இதனுடைய பருப்பு அளவு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதே போல் 6 இப்போ அடர்குத்து ரகம் வெளியிட்டிருக்கோம் பாருங்கள், அதுலேயும் அதனுடைய பருப்பினுடைய திரட்சி அதிகமாக இருக்கும். இது அளவு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இதுக்கு 55 to 60 கிலோ
விதைகள், 45 கிலோ வேணும், இதுக்கு 55 to 60 கிலோ வேணும். இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். என்ன நம்ம விவசாயிகள்லாம் அந்த நேயர்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும். என்ன பொதுவாகவே என்ன சொல்லுவோம்னா, இந்த ரகம் போட்டோம் சரியாக இருந்தது, இந்த ரகம் போட்டோம் சரியாக இல்லைன்னு சொல்லுவோம். என்ன அடிப்படை வந்து பயிர் எண்ணிக்கை. நீங்கள் சொன்ன மாதிரி யாருமே அந்த பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கிறது இல்லை. 20 செடி இருக்கும், இல்லைன்னா 15 செடி இருக்கும். 1 ஏக்கர் போட்டேன், 2 ஏக்கர் போட்டேன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய, 1 ஏக்கரில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சதுர மீட்டருக்கு 33 செடிங்க 33ங்கிறது 30வது இருக்கான்னு யாருமே பராமரிக்கிறது இல்லை. நல்ல ஒரு பாயிண்ட்டை சொன்னீங்க. இதில் விதை நேர்த்தி ஏதாவது செய்யணுமா? இப்போ 45 கிலோ சாதாரண ரகங்களுக்கும், இந்த 6 மாதிரி ரகங்களுக்கு 60 கிலோ வரைக்கும் ஆகும்னு சொன்னீங்க. இந்த விவசாயிகள்லாம் நல்லா அதை தெரிஞ்சுக்கணும். இதில் ஏதாவது விதை நேர்த்தி ஏதாவது குறிப்பாக செய்யணுமா?
இல்லை கண்டிப்பாக செய்யணும். இதற்கு 2 காரணங்கள் உள்ள, 1 வேரழுகள் நோய் இதில் அதிகமாக பாதிக்கும். அப்படி பாதிக்கும்போது இந்த பயிர் எண்ணிக்கை குறைந்து விடும், மகசூலும் குறைந்து விடும்.
மானாவாரியிலையும் இந்த வேரழுகள் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மழைக்கு பிறகு.
ஆமாம். அதோடு மட்டுமின்றி அந்த தழைச்சத்தை கிரகிக்கக்கூடிய ஒரு சில பாக்டீரியமும் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். ஆக இந்த விதைநேர்த்தி செய்யும்போது ட்ரைகோடர்மா விருடி அப்படிங்கிற ஒரு பூஞ்சானத்தை, பூஞ்சான கொல்லின்னு சொல்லணும், அதை இதை வந்து 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் கலக்கணும். இது இல்லாமல் ரைசோபியம் அப்படிங்கிற தழைச்சத்தை
பயிர் வகை பயிர்களுக்கெல்லாம் கொடுக்க அந்த கஞ்சியில் போட்டு போடுமே சொல்லுங்க.
நிலக்கடலையும் ஒரு பயிர் வகை பயிர்.
சரி.
ஆக அந்த ரைசோபியம் பாஸ்போ பாக்டீரியம் ரெண்டுலேயும் 3 பாக்கெட்டு 200 கிராம் ஒரு பாக்கெட்டு, அப்படின்னா 3 பாக்கெட்டுக்கு 600 கிராம் ரைசோபியம், 200 கிராம் பாஸ்போ பாக்டீரியம், 200 கிராம் ட்ரைகோடர்மா, 4 கிராம். இதை எல்லாமே ஒன்றாவே கலக்கலாம். கலந்து அது தேவையான அரிசி கஞ்சியுடன் கலந்து விதை நிறுத்தி செய்து அதை நிழலில் உலர வைத்த பிறகு நம்ம விதைக்கணும்.
ஆரண கஞ்சி உபயோகப்படுத்தணும்,
உபயோகப்படுத்தணும். இதுதான் விதை நிறுத்தி செய்ய வேண்டியது. இதனுடைய உரச்சத்துக்களை பொறுத்தவரையில் 1 ஹெக்டேருக்கு நம்ம தழை மணி சாம்பல் சத்து எல்லா பயிருக்கும் இடணும். இதுக்கு கொஞ்சம் அதிகப்படியான சாம்பல் சத்து இடணும், 10 கிலோ ஒரு தழை சத்து.
எதுக்காக அது சாம்பல் சத்து அதிகமாக கொடுக்கணும்?
இது எண்ணெய் வித்து பயிர் இல்லைங்க,
எண்ணெய் வித்துக்காக தேவைப்படும்.
அதிகமான எண்ணெய் சத்து கொடுக்கக்கூடிய ஒரு சத்து தான் இந்த சாம்பல் சத்து.
இப்போ நீங்கள் விதைப்புக்கு அடுத்து இதை சொன்னீங்க. இந்த விதைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கிராமங்களில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, எதுக்குமே ஆள் கிடைக்கிறது இல்லை. விதைப்பு வந்து மேனுவலாக பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சாமானியப்பட்ட காரியமாக இருக்குது. அதுக்கு விதைக்கும் கருவி ஏதாவது இருக்கா நல்ல கமர்ஷியலாக பண்ணுற மாதிரி? என்னென்ன அந்த மாதிரி இத்தனை கிலோ 45 கிலோவோ 60 கிலோவோ கொடுத்தோம்னா டிராக்டரில் விதைக்கிற மாதிரி கருவிகள் இருக்கா?
இதில் ஈரோடு மாவட்டங்கள்லேயும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் ஏற்கனவே டிராக்டரோட இணைக்கப்பட்டுள்ள, ஆமாம், அந்த விதைப்பானை பயன்படுத்துகிறார்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் உழவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. அதை இன்னமும் நம்ம பிரபலப்படுத்த வேண்டும். இதனால் நமக்கு இந்த விதைக்கின்ற கூலி ஆட்களுடைய செலவு ரொம்ப குறைகிறது. ஆக இந்த
இப்போ பணம் செலவழிக்க தயாராக இருந்தாலும் ஆளுவில்லை.
இப்போது ஆள் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக மெக்கனைசேஷன் கொண்டு வந்தால் தான் இயந்திரத்தன்மையை நம்ம கொண்டு வரோம்.
அதுவும் ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு பயிர் வந்து எந்த ஒரு பயிர் அதிகமாக ஆள் தேவைப்படுதோ அந்த பயிரெலாம் ஜாஸ்தியாக பரவலை இந்த இன்னைக்கு காலகட்டத்தில்.
ஆமாம்,
அதனால் இப்போ நெல்லை பொறுத்த வரைக்கும் நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் மிஷின் வந்தாச்சு. அந்த மாதிரி எண்ணெய் வித்து பயிர்களுடைய உற்பத்தியை பெருக்கிறதுக்கு இந்த மெக்கனைசேஷன் நீங்கள் சரியாக சொன்னீங்க பாருங்கள், அது அதிகமானால் தான் இந்த பரப்புமே கூடும். சரி, நீங்கள் இந்த சத்துக்களுடைய விவரமெல்லாம் சொன்னீங்க. நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை ஏதாவது ஏற்படுமா, ஏதாவது கொடுக்கணுமா அதுக்கு?
தாராளமாக. இப்போ நுண்ணூட்ட சத்தை பொறுத்தவரையிலையும் இதற்கு ஜிங்க் அதிகமாக தேவைப்படுது, துத்தநாகம் தேவைப்படுகிறது, இரும்பு சத்து தேவைப்படுகிறது, போரான் சத்து தேவைப்படுகிறது. இதனுடைய குறைவு நிலத்தில் இருந்துச்சுன்னா இதனுடைய வளர்ச்சி பாதிக்கும், மஞ்சளாக இலைகள் வரும், அதனுடைய புதர்தன்மையோட சில செடிகள் இருக்கும், அதனுடைய பருப்பு வந்து ரொம்ப சிறிய அளவில் சுருங்கி போய் காணப்படும். இதெல்லாம் இந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையினுடைய வெளிப்பாடுகள். இதை நம்ம நிவர்த்தி செய்யணும்னா ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ நிலக்கடலை நுண்ணூட்ட சத்துன்னே டெப்போவில் கொடுக்குறாங்க.
இந்த சத்துக்கள் எல்லாம் கலந்து
எல்லாமே சேர்த்து இதை வந்து விதைப்பதற்கு முன் மேலே மணலில் தூவணும், அவ்வளோதான், நிலத்தில் தூவணும். ஒரு 5 கிலோ ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும். இந்த தூவிய பிறகு அதுக்கப்புறம் நீங்கள்
இது நம்ம எல்லா விவசாய டெப்போலையும் கிடைக்குது,
எல்லா விவசாய டெப்போலையும் வேளாண் துறையை தயாரித்து விற்பனை செய்து கொடுக்குறாங்க.
வேற இதற்கு அடுத்து மானாவாரிங்கிறதுனால நம்ம ஒரு ஷெடியூல் போட்டு தண்ணீரெல்லாம் பாய்ச்சறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்தபடியான செய்ய நிறுத்தி என்ன செய்யணும்? இப்போது அதில் இந்த ஜிப்சம்னு சொல்கிறாங்க, அது என்ன, எப்போ வைக்கணும், அதனுடைய சேவை என்ன இந்த பயிருக்கு, அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இந்த ஜிப்சங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, கால்சியம் சல்ஃபேட். இதில் சுண்ணாம்பு சத்து இருக்குது, கந்தக சத்து இருக்குது. இந்த ரெண்டு சத்துமே ஒரு நுண்ணூட்ட சத்தும் ஆகும். ஆக நிலக்கடைகளுக்கு இது மிகுந்த அவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் மண்ணினுடைய பௌதிகத்தன்மையை மாற்றக்கூடிய சக்தி இந்த ஜிப்சத்துக்கு இருக்குது. அந்த இலகிய தன்மையை இது கொடுக்கும்.
அப்போ தான் இந்த விழுதுகள் இறங்கும் இல்லையா?
ஆமாம், இந்த நிலக்கடலை வந்து வெளியில் பூ பூக்கும், காய்க்கிறது வந்து பூமிக்குள்ளே போகும். ஆக அது பூ பூத்த பிறகு அந்த விழுதுகள் வந்து பொலபொலப்பான்மை தன்மையுள்ள மணல் சாரி நிலங்களில் உள்ளர போய் அது காய் வைப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆக அந்த மண்ணை வந்து புலவளப்பு தன்மையை நம்ம பேணி காக்க வேண்டும். அதற்காக ஜிப்சம் வந்து ஒரு ஹெக்டேருக்கு 400 கிலோ நம்ம சிபாரிசு செய்கிறோம். இதை விதைக்கும் போதே 200 கிலோவை நம்ம அடியுரமாக போட்டுறது நல்லது. அதற்கு பிறகு மழை வந்த பிறகு பூ அதாவது பூக்குறதுக்கு பிறகு 45 அல்லது 50 நாட்களில் அந்த கொத்தி விடுறோம் பாருங்கள், அந்த நேரத்தில் 200 கிலோ ஜிப்சத்தை போட்டு கொத்தி விட்டுட்டு மண் அணைச்சிடும். ஆமாம், இதுதான் பின்செய் நிறுத்தி.
மண் அணைச்ச பிறகு கண்டிப்பாக ஒரு தண்ணி விடணுமா? அது வாய்ப்பு இல்லை மானாவாரி நிலங்கள்,
மானாவாரி நிலங்களில்
அதான் நீங்கள் மழைக்கு மழை செய்ய சொல்கிறீங்க.
ஆமாம்,
அதை இப்போ பரவலாக விவசாயிகள் செய்கிறாங்களா? அதை
ஏற்கனவே அதை செய்து கொண்டிருக்கிறாங்க.
பெரும்பாலான இடங்கள் அது செய்கிறதில்ல போல இருக்கு.
ஆமாம், அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல்
தெரியறது.
இதனுடைய விலையும் கம்மி தான், ஜிப்சமும் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. மண்ணினுடைய ரசாயனத்தன்மையை இதை போய் மாற்றது
கிடையாது,
பௌதிகத்தன்மையை கடலைக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்கிறது. இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய ஒரு சில சத்துக்களை வந்து நம்ம இயற்கையாக மண்ணில் நம்ம சேர்க்கறது வந்து ரொம்ப நல்லது.
ஆமாம், இந்த நல்ல முக்கியமான பாயிண்ட்டுகளெல்லாம் சொன்னீங்க. அதாவது பயிரினுடைய எண்ணிக்கை சொன்னீங்க, நிறைய விவசாயிகள் அதை பார்க்குறதில்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி செஞ்சோம் சார்னு சொல்லுவாங்க, செய்கிறதில்ல, சரியாக செய்கிறதில்ல, எவ்வளவு செய்கிறது, எதோட எதை கலக்கறதில்ல, சில சமயம் கெமிக்கலோடு சேர்ந்து இதுகளை உயிர் உரங்களெல்லாம் கலந்து விட்ருவாங்க.
ஆமாம்,
செஞ்சிட்டோம் சார், போட்டோம் சார்ம்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்சம் சொன்னீங்க, அழகாக சொன்னீங்க. ஜிப்சம் தேவையான ஜிப்சம் வந்து எப்போ விடணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம நெல்லுக்கு போடுற மாதிரி அடியில் போட்டதோட சரின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த விழுது இறங்குறதுக்கு பொலப்பொழப்பு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்குதுங்கிற ஒரு நல்ல தகவலை கொடுத்தீங்க. அடுத்ததான் இதற்கு அடுத்து நீங்கள் அதனுடைய செய் நேர்த்தி ஏதாவது நம்ம நிலக்கடலையில் அடுத்து சொல்லுங்களேன்.
அடுத்தது
பூச்சி நோய் ஏதாவது தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
நிலக்கடலையை பொறுத்தவரையிலையும் இதுக்கு பூச்சி நோய்கள் வந்து இருக்கிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு தான் ஓரளவுக்கு நம்ம விதை நேர்த்தி செஞ்சிடறோம். அந்த நோய்களை பொறுத்தவரையிலையும் வேரழுகல் நோயை வந்து ஒரு 35 நாட்களுக்கு அது கட்டுப்படுத்தும்.
அதாவது நம்ம மனித உடல்ல சொன்ன வருமுன் காப்போம் மாதிரி, அந்த
மாதிரி காப்போம் மாதிரி அந்த இதுவே நேர்த்தியை செஞ்சிடறோம். அதற்கு பிறகு கூட ஏற்படுகின்ற நோய்களுக்கு பூச்சிகளுக்கு நம்ம ஒரு சில ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை நம்ம
கடைபிடிக்க
வேண்டும். அந்த நோயை பொறுத்தவரையிலையும் நம்ம மேங்கோசெஃப்னு ஒரு மருந்து,
மேங்கோசெஃப்
அதை வந்து ஒரு ஹெக்டேருக்கு ஒரு கிலோ மருந்து வந்து
மேங்கோசெஃப்னே கடைகளில் கிடைக்கும்.
அதை வந்து அந்த நோய்களுக்கு, அதாவது இலைப்புள்ளி நோய் வந்தாலும் சரி அல்லது வேரழுகள் நோய் வந்தாலும் சரி, இந்த
அந்த அளவு மட்டும் திரும்ப சொல்லுங்களேன் நம்ம விவசாயிகளுக்கு.
ஒரு ஹெக்டேருக்கு வந்து ஒரு கிலோ
மேங்கோசெஃப்
வெட்டபிள் சல்ஃபர் ஃபார்ம்ல, வெட்டபிள் பவுடர் ஃபார்ம்ல கிடைக்கும். தண்ணியில் கலந்து அதை வந்து பயிர்களுக்கு
தெளிக்கலாம். சாதாரண நம்ம கை தெளிப்பான் மூலம் தான் தெளிக்கணும்.
கை தெளிப்பான் மூலம் இது
தெளிக்கலாம். வேற பூச்சிகளுக்கு ஏதாவது இருக்குமா?
அந்த பூச்சிகளுக்கு இந்த சுருள் பூச்சி அதிகமாக,
சுருள் பூச்சி.
அதுக்கு அடுத்தது சிவப்பு கம்பளிப்புழு,
கம்பளிப்புழு.
அடுத்தது புரோட்டீனியா புழு. இது மூன்று ரொம்ப முக்கியம். இது மூன்றுமே சேர்ந்துச்சுன்னா நிலக்கிழனுடைய
முடிச்சிரும்,
வாய்ஸே முடிச்சிரும். ஸோ அதை கட்டுப்படுத்துவதற்கு அந்த பூச்சிகள் வந்து இளம் பருவத்தில் இருக்கும்போது அதற்கு சில ரசாயன மருந்துகளை நம்ம தெளிக்கணும். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோனோக்ரோட்டோஃபாஸ்,
மோனோக்ரோட்டோஃபாஸ்,
டைக்ளோர்வாஸ் இருக்குது, எண்டோசல்ஃபான் இருக்குது,
ஏதாவது ஒரு மருந்து,
ஏதாவது ஒரு மருந்தை வந்து நம்ம தெளித்து இளம் பருவத்திலேயே அதை வந்து கட்டுப்படுத்தணும். அடுத்தது கோடை உழவு செய்யும்போது அந்த சிவப்பு கம்பளிப்புழுவோட கூட்டுப்புழு வந்து மணலுக்குள்ளே இருக்கும், அதை வந்து பொறுக்கி கூட நம்ம அழிக்கலாம்.
கோடை உழவு தண்ணீர் சேகரிப்போட இந்த வேலையும் செய்யும்,
இந்த வேலையும் செய்யும். அதே போல் அந்த சிவப்பு கம்பளிப்புழுவினுடைய முட்டைகள் வந்து அந்த செடிகளினுடைய இலைகளுடைய அடிப்படத்தில்
இருக்கும்,
அதெல்லாம் பார்த்து நம்ம ஃபிசிக்கலாகவே கையினாலேயே கலெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது இதற்கு இயற்கை எதிரிகள் அதிகமாக இருக்கிறது. இந்த பறவைகள் வந்து சிவப்பு கம்பளிப்புழு புருடினிய புழுக்களிலெல்லாம் பிடித்து விண்ணும் உண்ணும். அந்த மாதிரி சமயங்களில் நிலக்கடலை பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் அதிகமாக போடுவாங்க மானாவாரியில், ஆனால் இடையில் மரங்கள் அதிகமாக இருக்காது, இந்த பறவைகள் வந்து உட்கார்ந்து அதை சாப்பிடக்கூடிய
பயிரும் வராது
வராது. ஆகையினால மரக்கிளைகளை சின்னதாக வெட்டி ஒவ்வொரு இடத்துலையும்
வயலுக்குள்ளே
வச்சிட்டிங்கன்னா இந்த பறவைகள் அமர்ந்து
அமர்வதற்கு
அந்த பூச்சிகளை பார்த்து கொத்தி தின்பதற்கு வசதியாக, இந்த மாதிரி
எடுத்துட்டு அதை கொத்துறதுக்கு வசதியாக
இருக்கும்.
நேச்சுரல் கண்ட்ரோல் அது.
ஆமாம், இது மாதிரி கூட நம்ம செய்யலாம். இது வந்து பூச்சி நோய்களுக்கான நமக்கு ஒருங்கிணைந்த கட்டுப்பாடு முறை.
வேறு இந்த கடலையில் பறவைகள் தொந்தரவு ஏதாவது இருக்குமா? அந்த கடலை முத்தும்போது கொத்தி எடுக்கிற மாதிரி தொந்தரவு இருக்குமா? இல்லை ஏதாவது வேறு டேப் மாதிரியெல்லாம் சில இடங்களில் சில பயிர்களுக்கெல்லாம் கட்டி விடுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்குமா?
இதற்கு காக்கைகள்னால நிறைய தொந்தரவு இருக்குது,
சில
அணில் தொந்தரவு இருக்குது. பெரும்பாலும் மரங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அணில் வரும், மரங்கள் இல்லைன்னா அணில் தொந்தரவு இருக்காது. அதே போல் காக்கைகள் தொந்தரவும் இருக்குது,
சில பகுதிகளில் மயில் தொந்தரவு கூட இருக்கு,
மயில் தொந்தரவு தொந்தரவுங்க. இதையெல்லாம் நம்ம வனவிலங்குகள் நமக்கு தேவைப்படுது, காக்கைகளும் நமக்கு தேவைப்படுது,
பேலன்ஸ்டாக பண்ணிக்கணும்,
பேலன்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ஒலி கொடுக்கக்கூடிய பட்டாசு வெடிக்கலாம். அதே போல் சில மெஷின்களும் கண்டுபிடித்திருக்கிறார்கள், அதாவது ஒரு சீரிய இடைவெளியில் அதுவாக அந்த டப்
கோயில் வெடிச்சிருக்க மாதிரி சொல்றீங்க.
அந்த மாதிரி சில வெடி வெடிக்கக்கூடிய சமாச்சாரங்கள் இருக்குன்றன, ஸ்கேரிங் பாய்ட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும்.
சரி, இப்போ 105-110 நாள் இது வந்து இந்த உள்ள கடலை முத்திருச்சா அப்படிங்கிறத மேனுடைய பயிரை பார்த்து பண்ணணுமா, இல்லை வந்து செடியை பிடுங்கி பார்த்து தான் அந்த கடலையை உடச்சி முத்திருச்சாங்கிறத விவசாயிகள் தெரிஞ்சுக்கணுமா? பெரும்பாலான விவசாயிகள் அனுபவத்தில் செஞ்சுருவாங்க, இருந்தாலும் கூட சில இளம் விவசாயிகள்லாம் இப்போ வந்திருக்குறாங்க.
ஆமாம்,
அவங்களுக்கெல்லாம் ஒரு தகவலை சொல்லுங்களேன்.
இந்த நிலக்கடலையில் ஒரு சில ரகங்களில் இந்த டார்மன்சிங்கிறது இருக்க, டார்மன்சிங்கிறது விதை உறக்கம்னு சொல்லுவாங்க.
சரி சரி,
அது மழை பெஞ்ச உடனே முற்றிய நிலையில் உடனே முளைக்க ஆரம்பித்து விடும். ஆனால் பெரும்பாலான நமது ரகங்கள் உள்ள எல்லாமே டார்மன்சி உள்ள ரகங்கள்
அதுதான் நல்லது. டார்மன்சி வேணும்,
வேணும். விதை உறக்கம் அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது வேண்டும்,
வேணும்.
அந்த மாதிரி சூழ்நிலையிலே நம்ம சரியான நேரத்தில் அறுவடை செய்கிறது ரொம்ப முக்கியம். அறுவடை நேரத்தில் இலைகள்லாம் பழுத்து போய் மஞ்சள் நேரத்தில் காணப்படும். அதே சமயத்தில் ஒரு சில விதைகளையாவது நம்ம காய்களை எடுத்து பார்க்கணும், எடுத்து பார்த்து உடச்சி உள்ளற ஓடு வந்து ஓரளவு கருமை நிறம் பட்டிருந்து
முதிர்ச்சி
அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதே சமயத்தில் இந்த அடர் கொத்துரகங்கள் இருக்குது பாருங்கள், அது கடைசி வரையும் இலைகள் வந்து பச்சையாகவே இருக்கும்.
ஓஹோ,
அது மாட்டு தீவனத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிர்.
ஆமாம்,
கால்நடைகளுக்கான தீவனத்துக்கு அந்த அடர் குத்துரகங்கள் ரொம்ப முக்கியம். ஆக அதனுடைய முதிர்ச்சி காலம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 125-130 நாள் கழிச்சு கோ 6 இந்த VRI 7 கோ 5 அடர் குத்துரகம் இந்த மாதிரி ரகங்களுக்கு இலைகளை மட்டும் பார்க்காமல் உள்ள கடலையை கூட நம்ம எடுத்து பார்த்து,
இங்கே சொன்ன மாதிரி நல்லா சொன்னீங்க. அதாவது இந்த வறட்சியால் பாதிக்கப்படும் மாவட்டங்கள், சில மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா கடலையிலேருந்து நம்ம அனுகூலம் பார்க்குறத விட கூட இருக்கக்கூடிய கால்நடைக்கு தீவனத்தை அவங்க வந்து பராமரித்து கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் வச்சுக்குவாங்க.
ஆமாம்,
அந்த அளவு பந்தோபஸ்து பண்ணி. அதனால் இப்போ இந்த மாதிரி அடர்குத்து ரகங்கள் ஒரு சில ரகங்களை பயிரிடும் பொழுது மேலே உள்ள இலப்பரப்பை மட்டும் பார்க்காம நம்ம பிடுங்கி பார்த்து கடலை முத்திருக்கா, ஓடு உள்புறம் கருமையாக இருக்காங்கிறத பார்த்துட்டு செய்யணும். இதை வந்து நம்ம இப்போ எல்லாம் நம்ம மெக்கனைசேஷன்னு இடையில கூட சொன்னீங்க. இப்போ அறுவடைக்கு ஆள் இல்லாமல் இந்த செடிகளை பிடுங்கிறதுக்கும் பிடுங்கின செடியிலேருந்து கடலையை ஆயிறதுக்கும் ஏதாவது யந்திரங்கள் பல்கலைக்கழகத்துலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை வெளியில் விவசாயிகள் உபயோகப்படுத்தியிருக்காங்களா, அது உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
கடலையை வந்து பிடுங்கிறதுக்கும் முதிர்ச்சி அடைந்தவுடன் அதனுடைய கடலைகளை ஆய்வதற்கும் பல்கலைக்கழகத்திலிருந்து இயந்திரங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதிலே ஒரு சில மாற்றங்கள் செய்ய சொல்லி நாங்கள் அவர்களுக்கு, விஞ்ஞானிகளுக்கு சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் கடலை பிடுங்கும் போது ஒரு சில
விடுபட்டு
போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நான் நேரிலையும் பார்த்தோம். ஆக அந்த மாறுதலை செய்ய சொல்லியிருக்கிறோம். கடலையை ஆய்வதற்கு ஒரு அருமையான ஒரு
விவசாயிகள்
உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அது குமுளூர் மற்றும் இங்கே வேளாண் பொறியியல் கல்லூரி அதை
குமுளூரில், திருச்சி மாவட்டம் குமுளூரில் சொல்கிறீங்க, லால்குடி குமுளூர் வேளாண்மை
விவசாயிகளுக்காக அதை வந்து விளக்கம்.
பொதுவாகவே சார், விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கையால் ஆஞ்ச பிறகு கடலில் ஒன்று ரெண்டு உள்ளே இருக்குன்னு சொல்லி கல்டிவேட்டரை போட்டு ஓட்டுவாங்க, அதில் இருக்க கடலையை துறக்கி எடுப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதுதான் விஞ்ஞான முடிவுகளை தான். அதாவது நம்ம செய்யும்போது ஒரு மிஷின் கண்டுபிடிச்ச பிறகு அதை ஓட்டி பார்த்து இன்னும் சில ஒரு 10% 15% கடலை மண்ணுக்குள்ளே இருக்குது, இந்த மாற்றத்தை செய்யணும்னு சொல்லி நீங்கள் வந்து பொறியாளர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக அது கூடிய விரைவில் அந்த மாற்றங்களெல்லாம் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு கிடைக்கும். மீன் டைம் இடையில நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஆஞ்ச செடியிலேருந்து கடலை ஆயிறதுக்கு இப்போவே தயாராக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஏன்னா இதை நான் வலியுறுத்தி கேட்குறது, இன்றைக்கி ஆளை ஈடுபடுத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலுமே நலிவடைந்த நிலையில் தான் போயிட்டுருக்கு. அதனால் நமக்கு விவசாயத்தில் குறிப்பாக இந்த கடலையிலையும் மானாவாரிலையும் இந்த மாதிரி மிஷினை அதிகமாக நம்ம உபயோகப்படுத்தணும். சரி, நேயர்களுக்கு குறிப்பாக விவசாயிகளுக்கு இந்த கடலை மானாவாரி கடலையை பற்றி வேறு ஏதாவது தகவல்கள் சொல்லணுன்னா அதை நீங்கள் கொஞ்சம் சொல்லிடுங்களேன்.
குறிப்பாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 63% மானாவாரியில் தான் நிலக்கடலை சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மானாவாரி நிலத்தில் சாகுபடி பண்ணுகின்ற நிலக்கடலை பொறுத்தவரையிலையும் இதில் முக்கியமாக அந்த பயிர் எண்ணிக்கை பராமரிப்பு, இதனுடைய உரச்சத்துக்கள் மேலாண்மை மற்றும் பூச்சி நோய் பராமரிப்பு முறையை கையாண்டாலே நமக்கு 90% மகசூல், நம்ம சிபாரிசு செய்கின்ற மகசூல் எடுத்து விடலாம். அதே போல் நான் சொன்ன மற்ற தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி இவர்கள் நிலக்கடலை சாகுபடி செய்தார்களே ஆனால் உழவர்களுக்கு மிகப்பெரிய, மிக அதிக அளவில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ரொம்ப சந்தோஷம். இல்லை, பல தகவல்களை நல்ல புரியும்படியாக நேயர்களுக்கு குறிப்பாக விவசாயிகளுக்கு சொன்னீங்க. எல்லாம் முடித்து வர நேரத்தில் விலை நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க. பல்கலைக்கழகத்தில் ஏதோ ஒரு துறை இருக்கான், அந்த துறையில் மஞ்சளுக்கு என்ன விலை இருக்கும், நிலக்கடலைக்கு என்ன விலை இருக்கும், சூரியகாந்திக்கு என்ன விலை இருக்கும், இப்போ விதைச்சா 3 மாதம் கழித்து இன்ன விலை கிடைக்கும், அப்போ இப்போ அறுவடை பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணாதீங்க, விற்றுருங்க, இன்ன விலை போகுது, வச்சுருந்தீங்கன்னா விலை கிடைக்காது அப்படின்னு தகவல் கொடுக்குறாங்களாம், இல்லை 3 மாதம் கழிச்சுவீங்கன்னு சொல்கிறாங்களாம். அதை பற்றி கொஞ்சம் தகவல்கள் விவசாயிகளுக்கு சொன்னீங்கன்னா, ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பொருளை தயார் பண்ணி நம்ம விவசாயிகள்லாம் கோட்டை விடுறது எங்கன்னு கேட்டிங்கன்னா சரியான விலைக்கு விற்கிறது இல்லை. யாரோ அங்கே ஒரு கமிஷன் வண்டிக்காரர் ஒருத்தர் வருவார், ஒரு புரோக்கர் வருவார், விற்றுட்டு இதுதான் கிடைச்சிது பரவாயில்லன்னு சந்தோஷப்பட்டுருக்குறாங்க. என்னுடைய சொந்த கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, 200% அவங்க இழக்கிறதெல்லாம் இந்த சரியான விலைக்கு அவங்க விற்கிறதில்லை. இந்த துறை நல்ல சிறப்பாக செயல்படுதான் நான் பேப்பர்லெல்லாம் பார்த்துருக்காங்க விவசாயிகள்லாம். அதை பற்றி கொஞ்சம் விவசாயிகளுக்கு சொல்லுங்களேன்.
எண்ணெய் வித்து பொருட்களை பொறுத்தவரையில் நம்ம அதை அறுவடைக்கு பின்னாடி நல்ல அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நன்றாக காய வைத்து ஒரு நல்ல நாங்கள் சொல்கின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை பாதுகாத்து வந்தால் கூட எந்த விதமான சேதமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் இந்த எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, அதற்கு நல்ல விலை மார்க்கெட்டில் கிடைக்கும்போது அந்த நேரத்தில் விற்றால் விற்பனை செய்தால் அவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால தான் அந்த அறுவடை பின்சார் தொழில்நுட்பத்தை நாங்கள் சொல்கிறோம். அப்படி அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விதையை அதாவது மகசூல் எடுத்த விதைகளை சேமித்து அதை வந்து வாய்ப்புகள் வரும்போது சந்தையில் விற்க வேண்டும். அதற்கான விற்பனை விலையை பற்றி நமது ஊரக வேளாண் ஊரக மேம்பாட்டு துறையிலிருந்து ஒவ்வொரு செய்தித்தாளிலும் ஒவ்வொரு வானொலி மற்றும் தொலைக்காட்சியிலும் இதனுடைய விலை விவரங்களை வந்து தெரிவிக்கிறார்கள். அது விவசாயிகளுக்கு ரொம்பவும் பயனுள்ள வகையில் இருக்கிறது. அந்த நேரத்தில் விவசாயிகள் தன்னுடைய விளைபொருட்களை விற்பனை செய்தால் அவர்களுக்கு கூடுதலான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த விவசாயம் வந்து தழைப்பதற்கான ஒரு சூழ்நிலை.
ஏன்னா இப்போ நான் சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் பார்த்தேன், மஞ்சளுக்கு விலை நிலவரம் நம்ம அந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஊரக மேம்பாட்டுத்துறையிலேருந்து அந்த ப்ரிடிக்ஷனில் அவங்க மஞ்சளை வச்சு விற்றுருக்காரு. அதில் வந்து 100% அவங்களுடைய ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்குது. இதை எல்லா விவசாயிகளும் பயன்பெறணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி ஒரு பத்திரிகையில், அதாவது பத்திரிகைன்னா நம்ம பல்கலைக்கழகத்திலேருந்து கொடுக்கக்கூடிய உழவரின் வளரும் வேளாண்மை மாத இதழில் அவர் அவருடைய கருத்தை சொல்லியிருந்தார். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளவு காலம் 3.5 மாதமோ 4 மாதமோ 4.5 மாதம் நம்ம சிரமப்பட்டு நல்ல மகசூலை எடுத்து எங்கேயோ இழந்துடாமல் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஏன்னா நம்ம உடனே நினைக்கிறது என்னென்னா, பக்கத்திலே யாராவது இருப்பாங்களா அவங்கள்ட்ட போட்டுட்டு விலையாயிருமா அப்படின்னு நினைக்கிறோம். பக்கத்து மார்க்கெட்டில் என்ன, அடுத்த ஊரில் என்ன அப்படிங்கிறத ஒரு நல்ல தகவல் அந்த துறை கொடுக்குது. நிச்சயமாக விவசாயிகள் நீங்கள் சொன்ன ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள், எப்படி சாகுபடி செய்யணும், எங்கே பயிர் எண்ணிக்கை பராமரிக்கிறதுலேருந்து அதனுடைய ப்ராசஸிங் எப்படி செய்யணும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணுங்கிற பல்வேறு விதமான கருத்துக்களை எல்லாம் நீங்கள் நல்லா மிக அருமையாக சொன்னீங்க. நிலையத்துக்கு இதுகாரம் வந்திருந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நமது பல்கலைக்கழக சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.
நேயர்களுக்கும் உழவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.